இயேசு சிலுவை மேல் நிறைவேற்றியவற்றின் மூலம் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டுள்ளோம். ஆனால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம் என்று எவ்வாறு நாம் நிச்சயித்துக் கொள்ள முடியும்? நாம் நிச்சயத்தோடு இருக்க தேவன் விரும்புகிறாரா? ஆமெனில் அது எவ்வாறு சாத்தியமாகும்? இன்றைய நமது பாடப்பகுதி நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் என்பதுடன் தொடங்கி, அதுவுமல்லாமல் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம் என்பதுடன் அது முடிவடைகிறது. இந்த வசனங்கள் விசுவாசம் கொள்வது முதல் மகிழ்ச்சியை கொண்டிருப்பது வரையிலான ஒரு விசேஷித்த பாதையில் நம்மை கொண்டு செல்கின்றன. பாடம் 44, நிச்சயம். ரோமர் 5 அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். உங்கள் வர்த்தக பங்காளரை தொடர்ச்சியாய் அழைத்து அவர் இன்னும் உங்களுடன் தொடர்ந்து பணியாற்ற விரும்புகிறாரா என்று நீங்கள் கேட்க வேண்டியதாயிருந்த ஒரு தொழில் கூட்டுறவை கற்பனை செய்து கொள்ளுங்கள். அல்லது உங்கள் வாழ்க்கை துணையானவர் உங்களை நேசிக்கிறாரா இல்லையா என்று நீங்கள் நிச்சயமாக அறிந்திராத ஒரு திருமணத்தை கற்பனை செய்து கொள்ளுங்கள். எந்த உறவும் நீடித்திருக்கலாம், ஆனால் எதுவுமே மகிழ்ச்சியாக அனுபவிக்கப்பட முடியாது. தேவன் தம்முடனான உங்களது உறவை நீங்கள் அனுபவித்து மகிழ வேண்டும் என்று விரும்புகிறார். அதன் அர்த்தம் அதில் நீங்கள் நிச்சயத்தோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதாகும். ஆனால் ஒரு கிறிஸ்தவரின் மனதில் மகிழ்ச்சியை கொண்டு போடுகிற விதமாக அடிக்கடி எழுகின்ற 3 கேள்விகள் இருக்கின்றன. நீங்கள் தேவனுடன் உங்கள் உறவை அனுபவித்து மகிழ வேண்டுமானால் அவற்றுக்கு எப்படி பதில் கூற வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். அந்த பதில்கள் எல்லாமே ரோமர் 5 காணப்படுகின்றன. முதல் கேள்வி என்னவென்றால், இது ஏன் எனக்கு நிகழ்கிறது? நான் தேவனுடன் சமாதானமாயிருக்கிறேன் என்று வேதாகமும் எனக்கு கூறுகிறது. ஆனால் அது உண்மையாயின் பின்பு ஏன் நான் என் வாழ்வில் இவ்வளவு அதிகமான பிரச்சனைகளை கொண்டிருக்க வேண்டும்? நீங்கள் ஒரு சுகவீனத்தை, ஒரு குடும்ப பிரச்சனையை, அல்லது வாழ்க்கையில் வேறு ஏதேனும் ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கும் போது இத்தகைய ஒரு காரியத்தை உங்களுக்கு நேரிடும்படியாக தேவன் ஏன் அனுமதிக்க வேண்டும் என்று நீங்கள் சிந்திக்கலாம். உங்கள் வாழ்க்கையின் மிக கடினமான காரியங்களை தேவன் சிறந்த மதிப்பு வாய்ந்த ஒன்றை சாதிப்பதற்கு பயன்படுத்துவார். உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். உங்கள் வாழ்வில் வேதனை மிகுந்ததாய் இருப்பதை உங்களை மென்மேலும் இயேசுவை போலாக்குவதற்கு தேவனால் பயன்படுத்த முடியும். தேவன் பிரச்சனைகளே அற்றதொரு வாழ்வை ஒருபோதும் நமக்கு வாக்கு பண்ணவில்லை. இயேசு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உங்கள் வாழ்வில் பிரச்சனை இருப்பதற்கு தேவன் உங்களுக்கு எதிராக இருக்கிறார் என்று அர்த்தம் அல்ல. கிறிஸ்துவிலே தேவன் நம் சார்பில் இருக்கிறார். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இதை அறிந்திருப்பது உங்கள் வாழ்க்கையின் மிக கடினமான நாட்களினூடேயும் நிலைத்திருக்கும்படி உங்களை பலப்படுத்தும். உங்கள் கண்ணீரின் மத்தியிலேயும் நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கலாம். ஆனால் நம்பிக்கையோடு அப்படி செய்ய உங்களால் கூடும். உங்கள் நம்பிக்கையும் பொய்த்து போகாது. 2வது கேள்வி, தேவன் உண்மையாகவே கரிசனை கொள்கிறாரா? பவுல், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று நமக்கு கூறுகிறார். ஆனால் இயேசுவின் மரணம் எவ்வாறு தேவனுடைய அன்பை விளங்க பண்ணுகிறது? தமது அன்பை சிறந்த விதத்தில் வெளிப்படுத்துவது போல தோன்றக்கூடிய அநேக காரியங்களை தேவனால் நமக்கு கொடுக்க முடியும். வேதாகமம் புற்றுநோயிலிருந்து நமக்கு சுகமளித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்து தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லியிருந்தால் நாம் அதனை அவரது அன்பின் வெளிப்பாடாக அங்கீகரிப்போம். ஆனால் இயேசு ஒரு சிலுவையின் மேல் மரிப்பது எவ்வாறு தேவனுடைய அன்பின் அடையாளமாக இருக்க முடியும்? நயாகர நீர்வீழ்ச்சியின் அருகே நில ஒளியில் ஒரு காரில் அமர்ந்திருக்கும் ஒரு தம்பதியினரை கற்பனை செய்து கொள்ளுங்கள். அவர் தனது கரத்தை மனைவியின் தோளை சுற்றி போட்டுக்கொண்டு அவரது காதில் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று மெதுவாக சொல்கிறார். மனைவியோ அவரை சந்தேகத்துடன் பார்த்து, நிஜமாகவே நேசிக்கிறீர்களா? எனக்கு சில வேளைகளில் குழப்பமா இருக்கிறது என்கிறார். கணவர், சரி, நான் அதை நிரூபிக்கிறேன் என்று சொல்லுகிறார். சொன்னதுடன் அவர் காரை விட்டிறங்கி விளிம்பு வரை சென்று ஒரே பெரும் பாய்ச்சலில் குதித்து விடுகிறார். பள்ளத்தாக்கினுள் அவர் விழும்போது நான் உன்னை நேசிக்கிறேன் என்று அவர் சத்தமிட்டு கத்துகிறார். இது ஒரு மறக்க முடியாத அனுபவமாயிருக்கலாம். ஆனால் இது அன்பின் ஒரு அடையாளம் அல்ல. அந்த மனிதரின் மரணம் அந்த ஸ்திரீக்கு எதையும் சாதித்து தரவில்லை. இயேசுவின் மரணம் அன்பின் ஒரு வெளிப்பாடாகும். ஏனெனில் அது முடிவில்லாத மதிப்பு மிக்கதொன்றை நமக்காக சாதித்து கொடுத்திருக்கிறது. இயேசுவின் மரணத்தின் மூலம் நமது பாவத்தின் கடன் செலுத்தப்பட்டது மற்றும் தேவனுடைய கோபமும் சமாதானப்படுத்தப்பட்டது. நமது மாபெரும் தேவையின் தருணத்தில் தமது மாபெரும் பரிசை தந்ததன் மூலம் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார். ஆகவே தேவன் மெய்யாகவே உங்களை நேசிக்கிறாரா என்று சந்தேகிக்கக்கூடிய சோதனைக்கு நீங்கள் உள்ளாகும் போது உங்கள் வாழ்வின் சூழ்நிலைகளை பார்க்காதீர்கள். சிலுவையை நோக்கி பார்த்து இயேசு உங்களுக்காக நிறைவேற்றி முடித்திருப்பதை மனதில் கொள்ளுங்கள். மூன்றாவது கேள்வி, நான் பரலோகம் சென்று சேர்வேன் என்று எப்படி நிச்சயித்துக் கொள்வது? உங்கள் வாழ்நாளில் மறக்க முடியாதிருக்கக்கூடிய ஒரு பயணத்தை நீங்கள் திட்டமிட்டிருக்கிறீர்கள் என்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். பயணச்சீட்டுகள் பதிவு செய்யப்படுகின்றன. பாஸ்போர்ட் உங்கள் கையில் ஆயத்தமாக இருக்கின்றன. மற்ற அனைத்து பதிவுகளும் செய்யப்பட்டு வருகின்றன. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் விமான நிலையத்துக்கு போக வேண்டியது மட்டும்தான். ஆனால் இன்னும் கூட அநேக காரியங்கள் தவறாக போகலாம். நீங்கள் புறப்படுவதற்கு முந்தின இரவில் நீங்கள் சுகவீனம் அடையக்கூடும். படிக்கட்டுகளில் இறங்கி வரும்போது நீங்கள் தடுமாறி உங்கள் காலை உடைத்துக் கொள்ளக்கூடும். அதன் பின்பு நிகழக்கூடிய தொல்லை தரும் விஷயங்கள் எப்படிப்பட்டவை என்று நாம் எளிதாகவே கற்பனை செய்து கொள்ளலாம். நாம் நீதிமான்களாக்கப்படும் போது தேவனோடு நமக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறது. ஆனால் நாம் ஏதாவது குளறுபடி செய்துவிட்டால் என்னாகும்? ஒருவேளை நீங்கள், நான் இந்த கிறிஸ்தவ வாழ்வை காத்துக்கொள்ள முடியுமா என்று எனக்கு நிச்சயமாய் தெரியவில்லை, நான் எதிர்கொள்ளும் சோதனைகள் எனக்கு மிகவும் கடினமானவையாயிருந்தால் என்னாவது? அவற்றுள் ஏதோ ஒன்று எனது விசுவாசத்தை முற்றிலுமாக தகர்த்து போட்டால் என்ன செய்வது என்று உங்களிடம் நீங்களே சொல்லிக் கொள்வது எப்படி இருக்கும் என்று அறிந்திருக்கிறீர்கள். இந்த கேள்விகளுக்கு பதிலானது நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதாகும். சிலுவையின் மேல் சிந்தப்பட்டதான இயேசுவின் இரத்தத்தின் மூலம் தேவன் நம்மை நீதிமான்களாக்குகிறார். தேவனோடு சமாதானத்தில் இருப்பது என்பது உங்களில் இருக்கும் எதையுமே அடிப்படையாய் கொண்டது அல்ல. அது உங்களுக்கு முற்றிலும் புறம்பான வேறொன்றின் மீது ஊன்றி உள்ளதாகும். அதுதான் இயேசுவின் இரத்தம். உங்களது பாதுகாப்பின் அடிப்படை இதுதான். இதன் பொருளை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடிந்தால் அது தேவனில் களி கூர்ந்திருக்க உங்களுக்கு உதவும். கடைசி நாளில் நீங்கள் பரலோகத்தில் இருப்பீர்கள் என்பது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று உங்களிடம் யாராவது கேட்டால் நீங்கள் எவ்வாறு பதில் அளிப்பீர்கள்? பொதுவான ஆனால் போதுமானதாயிராத மூன்று பதில்கள் இங்கு உள்ளன. கேள்வி, கடைசி நாளில் நீங்கள் பரலோகத்தில் இருப்பீர்கள் என்பது எப்படி உங்களுக்கு தெரியும்? பதில், நான் இயேசுவை நேசிக்கிறேன். அது மிகவும் சிறப்பானதுதான். ஆனால் இயேசுவை நேசிப்பதை குறித்த பரீட்சையானது நாம் அவரது கற்பனைகளை கை கொள்வதாகும். நாம் அவரது கற்பனைகளுக்கு முழுமையாய் கீழ்ப்படிவதில்லை என்கிற உண்மையே நாம் அவரை முழுமையாய் அன்பு கூறுவதில்லை என்பதையும் காட்டுகிறது. கிறிஸ்துவுக்கான நமது அன்பு உண்மையானதுதான். ஆனால் அதன் மிக பெரும்பான்மை விழுக்காடு நமக்கான அன்பாகவே இருக்கிறது. கிறிஸ்துவை நாம் நேசிக்கிறோம் என்பது சத்தியமே. என்றாலும் அவர் மீதான நமது அன்பு கடைசி நாளில் நாம் அவரது பிரசன்னத்தில் நிற்கும் போது நம்பிக்கைக்கு ஏதுவான ஓர் ஆதாரமாக இருக்காது. கேள்வி: கடைசி நாளில் நீங்கள் பரலோகத்தில் இருப்பீர்கள் என்பது எப்படி உங்களுக்கு தெரியும்? பதில்: நான் ஓர் அர்ப்பணிப்பை செய்துள்ளேன். அது மிகவும் அற்புதமானது. ஆனால் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வதான உங்களது அர்ப்பணம் அலைக்கழிக்கப்பட்டால் என்னவாகும்? ஒரு 10 ஆண்டுகள் கால அளவுக்குள் உங்களது ஆர்வம் குன்றி போனால் என்னவாகும்? அதனால் நீங்கள் பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கான வாய்ப்புகளும் குன்றிவிடும் என்று அர்த்தமாகிவிடுமா என்ன? கிறிஸ்துவுக்கான தங்களது செயல்பாடுகள் அல்லது ஆர்வமே பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கான அடிப்படை என்று நினைக்கும் மக்கள் விரைவாய் மாபெரும் பாரசுமையின் கீழ் அழுத்தப்படுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். நீங்கள் எதை செய்தாலும் எப்பொழுதுமே உங்களது அர்ப்பணிப்பின் அளவு இன்னும் உயர்ந்ததாயிருந்திருக்க வேண்டும். தங்களது சுய அர்ப்பணிப்பின் மீதே சார்ந்திருக்கும் விசுவாசிகள் ஆவிக்குரிய சோர்வுக்கான பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். கேள்வி: கடைசி நாளில் நீங்கள் பரலோகத்தில் இருப்பீர்கள் என்பது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் விசுவாசம் கொண்டிருக்கிறேன். அது மிகவும் அதிசயமானதுதான். ஆனால் உங்கள் விசுவாசம் எவ்வளவு வலிமை வாய்ந்ததாய் இருக்கிறது! நீங்கள் சந்தேகத்தோடு போராடுகிற தருணங்களே இல்லையா? உங்களது சொந்த விசுவாசத்தின் மீதே விசுவாசம் வைப்பதான தவறுக்குள் விழுந்து விடாதீர்கள். மாறாக கிறிஸ்துவில் விசுவாசம் வையுங்கள். யாருடைய விசுவாசமும் கேள்விகள், கவலைகள், சந்தேகங்கள் அல்லது பயங்களுக்கு அப்பாற்பட்டதல்ல. உங்கள் சொந்த விசுவாசத்தின் மேல் நீங்கள் விசுவாசம் வைத்தால் உங்கள் விசுவாசம் போதுமானது என்பதில் நீங்கள் ஒருபோதும் நிச்சயத்தோடு இருக்க மாட்டீர்கள். பற்றாக்குறையான இந்த 3 பதில்களில் இருக்கும் ஒரு பொதுவான அம்சத்தை நீங்கள் கவனித்தீர்களா? அவை அனைத்துமே நான் என்னும் அபாயகரமான சிறிய வார்த்தையுடன் தொடங்குகின்றன. நான் இயேசுவை நேசிக்கிறேன், நான் அர்ப்பணித்துள்ளேன், நான் விசுவாசம் கொண்டிருக்கிறேன். நான் என்பதுடன் தொடங்கும் எதனுடனும் இருக்கும் பிரச்சனை என்னவெனில், அது ஒருபோதும் முழுமையானதாயும் ஒருபோதும் எப்படி இருக்கக்கூடுமோ அப்படியும் ஒருபோதும் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியும் இருப்பதில்லை. நம்மில் தேவனுடைய கிரியை தொடங்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அது இன்னும் முழுமையடையவில்லை. ஆகவே நாம் இயேசுவை நேசிக்கிறோம், இயேசுவுக்கு ஊழியம் செய்ய அர்ப்பணிக்கப்பட்டவர்களாயிருக்கிறோம், மற்றும் நாம் இயேசுவில் விசுவாசம் கொள்ளுகிறோம் என்பது அற்புதமானதொரு சத்தியம் என்ற போதிலும், இவற்றுள் ஒன்று கூட எப்படி இருக்க வேண்டுமோ, ஒரு நாள் எப்படி இருக்குமோ அப்படி இப்பொழுது இல்லை. கிறிஸ்துவுக்கான நமது விசுவாசம், ஊழியம் மற்றும் அன்பு ஆகியவை இன்னும் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கும் ஒரு வேலையாகவே இருக்கிறது. நாம் மறுமையில் எப்படி இருப்போமோ அந்த நிலையை நம்மில் யாருமே இன்னும் அடைந்து விடவில்லை. அதனால்தான் நம்மில் காணப்படும் எதன் மூலமாகவும் நாம் தேவனுக்கு முன்பாக ஒருபோதும் நம்பிக்கை கொண்டிருக்கவே முடியாது. முழு நிச்சயத்தோடு இருக்க ஒரே ஒரு உறுதியான ஆதாரம் மட்டுமே உள்ளது. நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். போதகர் ஸ்மித் அவர்களின் குடும்பத்தார் அமெரிக்காவில் தங்களது முதல் கிறிஸ்துமஸை கொண்டாடிய பின்பு அவரது குடும்பம் விஸ்கான்சின் மாநிலத்துக்கு ஒரு பயணம் மேற்கொண்டது. ஃபாண்டுலாக் வரை அவர்கள் கடந்து சென்று அவ்விடத்தை சுற்றி பார்ப்பதற்காக ஏரியின் அருகே அவர்களுடைய காரை நிறுத்தினார்கள். அவர்கள் ஒருபோதும் அவ்வளவு குளிரை உணர்ந்ததில்லை. அந்த சமயத்தில் 10 வயதும் 8 வயதுமே ஆன அவர்களது மகன்கள், "அப்பா, நாம் பனிக்கட்டியின் மீது செல்வோமா?" என்றனர். நீங்கள் யோசனையற்று இருக்கும் போது இயல்பாக உங்களின் ஏதோ ஒரு பதிலை சொல்லிவிடுகிறீர்கள் என்பதை பெற்றோர்கள் அறிந்திருக்கிறீர்கள். பிரிட்டனில் குளிர் இருக்கும், ஆனால் இந்த அளவுக்கு இருக்காது. ஆதலால் பனிக்கட்டி இருக்கும் இடம் பெரும்பாலும் மிக மெல்லிய அடுக்காகத்தான் இருக்கும். எனவே போதகர் சரி, ஆனால் கவனமாய் போக வேண்டும் என்று சொன்னார். அவர்கள் பனிக்கட்டியின் மீது முன் நகர்ந்து தங்கள் பாதையை கண்டுபிடித்து ஒருவித பதட்டத்துடன் அங்குலம் அங்குலமாக முன்னோக்கி போகிறார்கள் என்பதை கற்பனை செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது ஓர் என்ஜினின் உருமல் ஒலி கேட்டது. ஒரு வாகனம் ஏறக்குறைய 6 உயர்நிலை பள்ளி மாணவர்களை சுமந்து கொண்டு கூச்சலிட்டு கொண்டு பனிக்கட்டியின் மீது வந்தது. போதகர் அவ்வளவு முட்டாள்தனமாக ஒருபோதும் உணர்ந்ததில்லை. பனிக்கட்டியின் மீது ஒவ்வொரு அங்குலமாக நகர்ந்து கொண்டிருந்த அவர்களுக்கு மிக சிறிதளவே நம்பிக்கை இருந்தது. ஆனால் அவர்கள் முற்றிலும் பாதுகாப்பாகவே இருந்தார்கள். அவர்கள் நின்று கொண்டு இருந்ததான அந்த பனிக்கட்டி கற்பாறையைப் போல் உறுதியானதாயிருந்தது. அவர்களது பாதுகாப்போ அவர்களது விசுவாசத்தின் வல்லமையை சார்ந்திருக்கவில்லை. மாறாக அவர்கள் நின்று கொண்டிருந்த அந்த பனிக்கட்டியின் வலிமையை சார்ந்திருந்தது. நாம் நமது விசுவாசத்தின் வல்லமையால் இரட்சிக்கப்படவில்லை, மாறாக நாம் இரட்சகரின் வல்லமையால் இரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டது இதுதான். தேவனுக்குள் நிச்சயத்தையும் மகிழ்ச்சியையும் நீங்கள் வளர்த்தெடுக்க விரும்பினால் நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என் விசுவாசம் எவ்வளவு வலிமையானது என்பதல்ல, மாறாக என் இரட்சகர் எவ்வளவு வல்லமையானவர் என்பதே ஆகும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இந்த தருணம் முதல் தேவனுடைய பிரசன்னத்தில் நான் சேரும் நாளளவும் எனது எல்லா பாவத்தையும் கழுவி போக்குவதற்கும் மற்றும் என் ஒவ்வொரு பலவீனத்தையும் தோல்வியையும் பற்றாக்குறையையும் மூடுவதற்கும் வல்லமை வாய்ந்ததா இருக்கிறதா? அந்த கேள்விக்கு பதில் ஆம், முழு நிச்சயமாக, கேள்விக்கே இடமில்லாமல் என்பதாகும்.